டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிதாவே, நீரெந்த தந்தை, இயேசுவே நீரெந்த ராட்சக, ஆவியே என் தேற்ற வாழனே, அறிவே என் ஆத்துமாவில், பிதாவே நீரெந்த தந்தை, இயேசுவே நீரெந்த ராட்சக, ஆவியே என் தேற்ற
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எல்லா நேரங்களிலேயும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்தீர், எங்களை நீர் வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அருமையான ஆலயங்களுக்காக, நல்ல திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்தோடும் சரியான ஆயத்தத்தோடும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, கிறிஸ்துவின் தொண்டர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளிலே உண்மையான பாவ உணர்வு பெற வேண்டியவர்கள் பாவ உணர்வு பெறவும், பரிசுத்தத்திலே வளர வேண்டியவர்கள் பரிசுத்தத்திலே வளரவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தரலும். இந்த நாட்களிலேயும் விவசாய தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களிலே அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கொடுத்தரலும். உண்மையும் உத்தமாய் வேலை செய்யக்கூடிய அன்றுவரே அர்ப்பணிப்புள்ள பணியாளர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவரங்கள் பூச்சிகளால் அழிக்கப்படாதபடி நீர் தந்திருக்கிற அருமையான மருந்துகளுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கண்டுபிடித்தவர்களுக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் ஆண்டவரே, விவசாயத்திற்கு தேவையான விஞ்ஞான வளர்ச்சிகளை எங்களுடைய நேயர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கொடுத்த ஞானத்திற்காக, கடந்த நாட்களிலே எழுதின தேர்வை சிறந்த முறையில் எழுத உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் தொடர்ந்து அவர்கள் எழுதுகிற பரீட்சைகளிலே உம்முடைய ஞானம் விளங்கட்டும், உம்முடைய கிருபை அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாட்களிலே திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற வாலிப தம்மிமார் தங்கைமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே, உமக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாக, உம்மை நேசிக்கிற அன்புள்ளவர்களாக, கர்த்தரின் அன்புக்கு சாட்சிகளான குடும்பங்களை அமைத்துக் கொள்ள கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இரண்டு பேரும் வெவ்வேறு பின்னணியத்திலே வளர்க்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரை ஒருவர் மன்னித்து உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். திருமண நாளுக்காக செய்யப்பட வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் அந்தந்த நேரத்திலே செய்து முடிக்க கர்த்தர் தேவையான அத்தனை கிருபைகளையும் தந்து வழிநடத்த உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் தங்கள் குடும்பங்களிலே குழந்தை செல்வங்கள் இல்லையே என்ற ஏக்கத்தோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கி அந்த குடும்பங்களிலே காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் குழந்தை செல்வங்களை கொடுத்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை என்ற துக்கத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு ஐயா. எங்களுக்கு கடிதம் எழுதினவர்கள் உண்டு, தொலைபேசி மூலமாய் தங்கள் பாரங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் உண்டு. அந்த குடும்பங்களிலேயும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலமான பாவங்களிலே அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை தாரும். உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள, உம்மை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்க கர்த்தர் தாமே உதவி செய்தரலும். இந்த நாட்களிலேயும் பாவ பாரத்தினாலே தோய்ந்து போன சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்ற கேள்விக்குறியோடு துக்கத்தோடு ஜெபிக்கக்கூட மனமற்று இருக்கிற சகோதர சகோதரிகளை உடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். அன்றுவரே, நீர் அவர்களையும் நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அவருடைய பாவத்திற்கான தண்டனையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய பாதத்திலே ஒருமுறை கூட தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இருக்கிற இடங்களிலே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், தீமையானவருடைய கண்களுக்கும் கரங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் நீண்ட நாட்கள் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் உன்னுடைய சன்னியானத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஏற்ற துணையை அருளி செய்தலும், ஏன் அவருடைய திருமண காரியம் பிந்துகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள உதவி செய்தலும், அவருடைய வாழ்க்கையிலே நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும், குடும்ப வாழ்க்கைக்காக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய தொழில்நுட்பத்திலே உண்டாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வானொலி பெட்டிகளை கண்டுபிடிக்க பிரயாசப்படுகிற விஞ்ஞானிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களும் இந்த சிறப்பான வானொலியை பயன்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு பாரத்தோடு செயல்படுகிற அவருடைய பணியிலே உம்முடைய ஞானம் விளங்கட்டும், உம்முடைய கிருபை விளங்கட்டும். மிக சீக்கிரமாக எல்லா இடங்களிலேயும் தெளிவாய் வானொலியிலே நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பற்பலவிதமான மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு ஆராய்ச்சி செய்கிற அத்தனை பேரையும் உம்முடைய சன்னியானத்திலே கொண்டு வருகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து எங்களுடைய உலகத்திற்கு தேவையான சரியான காரியங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் நடைபெறுகிற ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் கால நிகழ்ச்சிகளும் அர்த்தமுள்ளதாயும் அதை பார்க்கிறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளதாயும் அமைய கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, எழுத்து பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். சடங்காச்சாரமாய் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளிலே நீர் இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவது என்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாஞ்சியோடும் செயல்பட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல வகைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பினதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர்கள் ஈடுபட்டிருக்கிற பணிகளிலே நிலைத்திருக்கும் கனிகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் நினைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்களை உணர்ந்து கொண்டு புதிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கர்த்தராமே உதவி செய்யும் கிருபை செய்தல்லும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எடுக்கிற புதிய தீர்மானங்களிலே நிலைத்திருக்க வளர தூய ஆவியானவரின் வல்லமையை தர ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு பதில் தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 வசனங்களை இறுதியாக சிந்தித்து வந்தோம். தொடர்ந்து அதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 வசனங்களை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். சாத்தான் பரலோகத்திற்கு சென்று வரும் வழி இருக்கும் வரையிலும் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கும். யோபுவின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்பது போல தேவ புத்திரருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் அனைத்தும் சாத்தானுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னிதிலே வந்து நிற்கும்பொழுது சாத்தானும் அங்கே போய் நிற்கிறான். வேத புஸ்தகத்திலே நாம் பார்ப்பது போல சாத்தான் மிகவும் உயர்வான சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டவன், தனது பெருமையினாலே விழுந்து போனவன். சாத்தான் தொலைபேசி மூலமாக தேவனுடன் பேசுகிறதில்லை. தேவ சமூகத்திற்கே போய் தான் இந்த குறிப்பிட்ட மனிதனை சோதிக்க வேண்டும் என்று கேட்கிறான். யோபுவை குறித்து அவ்வண்ணமாய் பேசினான். ஏன், அவன் சீமோன் பேதுருவை குறித்தும் அவ்வண்ணமாக பேசினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மிகாவேல் என்பது பிரதான தூதன். யூதா நிருபத்திலே இது கூறப்பட்டிருக்கிறது. யூதா 9 வசனம் பாருங்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். வேறு பல பிரதான தூதர்கள் இருந்த போதிலும் மிகாவேல் இஸ்ரவேல் தேசத்துடன் பிரத்யேகமான பணி செய்கிறவனாய் காணப்படுகிறான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று தானியேல் 10:13 வசனத்திலே பார்க்கிறோம். மிகாவேல் பிரதான அதிபதிகளில் ஒருவனாக இருக்கிறான். வேறு பல பிரதான தூதர்கள் இருந்த போதிலும் மிகாவேல், காபிரியேல் ஆகிய இரண்டு பிரதான தூதர்களின் பெயர்களை வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. திரும்பவுமாக தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனிங்கள், தானியேல் 10:21 வசனம், சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவர் தானியேல் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் இது தானியேலின் ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இது தானியேல் 12:3 வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆபத்து வரும் என்று மகா உபத்திரவ காலத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மிகாவேல் திரும்பவுமாக எழும்பி சாத்தானை பரலோகத்தினின்று துரத்தி விடுவான். ஏனென்றால் மிகாவேல் தூதன்தான் இஸ்ரவேலை காக்கின்ற அதிபதியாய் இருக்கிறான். பயங்கரமான போராட்டம் யுத்தம் நடைபெறும். சாத்தான் எளிதாக விட்டு விடுவதில்லை. ஆனால் மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் வெற்றி பெற்று சாத்தானையும் அவனது தூதர்களையும் பரலோகத்தினின்று விரட்டி விடுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதனை லூக்கா 10:18 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று பார்க்கிறோம். இந்த வலுசிறப்பத்தை நாம் தவறாக புரிந்து கொள்ள ஏதும் இல்லை. ஏனென்றால் அவனை பற்றிய முழு விளக்கமும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் சாத்தானை பற்றி மிகவும் தெளிவாக கூறுகிறது. பொதுவாக கூறப்படுவதைப் போல சாத்தான் கொடூரமானவனும் பார்வைக்கு அருவறுப்பானவனும் அல்ல. அவன் அழகான தோற்றமுடையவன். அவன் ஒளியின் தூதன். இங்கு சாத்தான் எவ்விதமாக அடையாளம் காண்பிக்கப்படுகின்றான் என்பதை பார்ப்போம். முதலாவதாக சாத்தான் பழைய பாம்பாகிய வலுசற்பம் என்று கூறப்படுகிறான். இது நம்மை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. யோவான் 8:44 வசனத்திலேயும் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய என்ற வார்த்தையும் துவக்க முதல் என்ற வார்த்தையும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. இது பெரிய வலுசற்பமாகிய சாத்தானே ஆதியில் ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டவன் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவதாக அவன் பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். பிசாசு என்பது கிரேக்க மொழியில் அவதூறாக பேசுகிறவன் அல்லது குற்றவாளி என்று பொருளுடைய டயபோலஸ் என்ற கிரேக்க வார்த்தையாகும். நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று 10 வசனம் கூறுகிறது. எனவேதான் விசுவாசிகளுக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதற்கான ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுகிறார். நமக்கு துன்பங்களை தருகின்ற பகைவன் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் நம்மை குறித்து பழி சொற்களை கூறுகிறான். பரலோகத்தில் அவன் நமக்கு எதிராக எவ்விதமான குற்றச்சாட்டுகளை கூறுகிறான் என்பதை நாம் அறியோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவை யாவும் அறிந்தவராக நமக்காக வழக்கறிஞராக செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமது வழக்கறிஞர். 1 யோவான் 2:1 பாருங்கள், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். பாவம் செய்யாதவர்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் நான் பாவம் செய்கிறபடியால் எனக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு நமது வழக்கறிஞராக நமக்காக பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிசாசு நம்மேல் குற்றஞ்சாட்டுகிறவனாகவே இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனாகவே இருக்கிறான். இன்று காணப்படுகிற எல்லாவிதமான பொய்களுக்கும் அவனே காரணமானவனாக இருக்கிறான். மூன்றாவதாக அவன் சாத்தான் என்றும் கூறப்படுகிறான். சாத்தான் என்றால் பகைவன் என்று பொருள். அவன் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பகைவன். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம். வேதவசனங்களை சரியாக கற்றுக்கொள்வதன் மூலமாக பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம். நாம் எப்போதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிப்போம் என்றால் அவர் நமக்காக பரிந்து பேசி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக அவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று கூறப்பட்டிருக்கிறான். மகா உபத்திரவத்தின் காலத்திலே சாத்தான் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் மோசம் போக்குகிறவனாக இருப்பான். இப்போது அவன் ஒரு பகுதியினரை மாத்திரமே மோசம் போக்குகிறவனாயிருக்கிறான். சாத்தான் ஏவாள் தேவன் பேரிலே நம்பிக்கை கொள்ளாதபடி செய்தான். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதாவது கர்த்தர் சொல்லாததை அவர் சொன்னாரோ என்று கேட்டு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். இதை ஆதியாகமம் 3:1-4 நாம் வாசிக்கலாம். மனிதர்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளும்படி சாத்தான் மனிதர்களை வஞ்சிக்கிறான். தன்னை காட்டிலும் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகின்றான். ஆனால் அவர்களை இகழுகின்றான். மனிதர்கள் தேவர்களைப் போல இருக்கலாம் என்று கூறி பெருமையை ஏற்படுத்துகின்றான். பிசாசு, மாமிசம், உலகம் என்பவைகளினால் சாத்தான் மனிதர்களை வஞ்சிக்கிறான். உலகம், மாமிசம், பிசாசு ஆகியவற்றை வென்றுவிடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதில் ஒன்றை கூட நாம் மேற்கொள்ள முடியாது. இந்த உலகம் மிகவும் பெரியது. அது நிச்சயமாக நம்மை தேவனிடத்தில் நின்று பிரித்துவிடும். மனிதன் ஆலயத்திற்கு செல்வதையோ காணிக்கை கொடுப்பதையோ அவன் தடை செய்வதில்லை. ஆனால் மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதை மாத்திரம் அவன் விரும்புகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:4 பாருங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-12 பார்ப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். சொல்ல கேட்டேன் என்பது யோவான் இன்னமும் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் கண்டுகொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது. இது மிகவும் முக்கியமானது என்பதனால் நாம் மறந்துவிடக்கூடாதென்று யோவான் திரும்பவும் திரும்பவுமாக இதனை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட போது பரலோகத்தில் இருக்கின்ற மீட்கப்பட்டவர்களுக்கு இது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இரத்த சாட்சிகளாக மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது மகா உபத்திரவ காலங்களின் பரிசுத்தவான்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10 இதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் பூமியில் இருக்கின்ற தங்கள் சகோதரர்களை குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று கூறுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு செய்கின்ற வல்லமையான செயல் சாத்தானை பரலோகத்திலிருந்து தள்ளிவிடுவதே ஆகும். அதுவே ஆண்டவராய் இயேசு இந்த பூமியை ஆட்சி செய்யப் போவதின் ஆரம்பமாகும். இயேசு சிலுவையிலே மரித்தபொழுது சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுவதற்கான வழியை ஏற்படுத்திவிட்டார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தனது மரணத்தினாலே மனிதன் இரட்சிப்படையும்படி செய்துவிட்டார். நம் பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் அறைந்து அதனை நிவர்த்தி செய்துவிட்டார். கிறிஸ்து பாவத்திற்கான முழு பரிகாரத்தையும் செலுத்திவிட்டார். பவுல் தொடர்ந்து இவ்விதமாக கூறுகிறார். பாருங்கள், கொலோசியர் 2:15, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது இரத்தத்தினால் கிரயமாக்கப்பட்ட 4 பெரும் பரலோக விடுதலைக்கு வழிவகுக்கிறது. முதலாவதாக இரட்சிப்பும். இரட்சிப்பு மனிதனாகிய கிறிஸ்துவிலேயே பூரணமடைகிறது. நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வரும் வரையிலும் நம் இரட்சிப்பு முழுமை பெறுவதில்லை. 1 யோவான் 3:2 என்ன சொல்கிறது? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இது உண்மையாகும். வெளிப்படையாகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருவதை இந்த வசனம் கூறுகின்றது. 2வதாக வல்லமை. தேசங்கள் தங்கள் வல்லமையை நிரூபிப்பது பயங்கரமானதாக இருக்கின்றது. பிற தேசங்களுடன் போர் புரிந்து அத்தேசத்து மக்களை கொன்று பொருட்களை தீக்கிரையாக்கி வெற்றி பெற்று தங்கள் வல்லமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்து தனது வல்லமையை வெளிப்படுத்தி இந்த பூமியை ஆட்சி செய்வது ஆச்சரியமானதாக இருக்கும். 3வதாக நமது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகின்றது. அதுவரையிலும் இந்த பூமியில் நீதியும் சமாதானமும் விடுதலையும் காணப்படப் போவதில்லை. இந்த வாக்கியம் கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் அவருடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதை தெரிவிக்கிறது. 4வதாக அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் என்பது இந்த உலகத்தின் அதிகாரத்தை கிறிஸ்து இன்னமும் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை தெரிவிக்கிறது. அவர் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பவில்லை. அவர் இன்று தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. இவைகள் யாவும் அவர் வருகைக்கு ஆயத்தமாக மனிதர்களுக்கு எச்சரிப்பாக தன்னிடம் திரும்புவதற்கு ஒரு தருணமாக கூறப்பட்டிருக்கிறது. திரளான பேர்கள் தேவனிடமாக திரும்புவார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே எப்பொழுதும் கிருபை உண்டு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் இன்று சபையை குறித்த கிறிஸ்துவின் நோக்கத்தையும் பின்பு உபத்திரவ கால பரிசுத்தவான்களையும் தேவனை விட்டு விலகும்படி செய்வதே இப்பொழுது சாத்தானின் வேலையாயிருக்கிறது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இப்போது கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி வழக்காட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இவ்விதமாக குற்றம் சாட்டப்பட்ட பரிசுத்தவான்கள் 3 வழிகளின் மூலமாக வெற்றி பெறுகிறார்கள் என்பதை இந்த பகுதி தெரிவிக்கிறது. முதலாவதாக ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் அற்புதமான வல்லமை உண்டு. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் பரலோகத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. இது கொடூரமானது அல்ல. நமது பாவத்தின் கொடூரத்தினை நீக்குவதற்காக கிறிஸ்து இரத்தம் சிந்த வேண்டியது அவசியமாயிற்று. கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலேயே நமக்கு வெற்றி கிடைக்கிறது. இல்லையென்றால் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நடத்தவே முடியாது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் பாவத்திலே போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசியுங்கள். 2வதாக தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்பது அவர்கள் உண்மையான இரத்த சாட்சிகள் என்பதை தெரியப்படுத்துகிறது. கிறிஸ்துவினுடையவர்களாக அவரை ஒருபோதும் மறுதலியாதவர்கள். மத்தேயு 10:33 என்ன வாசிக்கிறோம்? மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். சாட்சி பகிர்வதனால் நாம் பலப்படுகிறோம். விசுவாசிகளின் மத்தியிலே சாட்சி பகிர்வதில் பயனில்லை. அவிசுவாசிகளின் மத்தியிலே சாட்சி பகிர்வதனாலேயே நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சிகளாக நின்றவர்கள். 3வதாக மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் என்று பார்த்தோம். நமது வாழ்க்கையிலே நம் முதல் அன்பு இயேசு கிறிஸ்துவின் மேலே காணப்பட வேண்டும் என்பதை இங்கு அறிகிறோம். நம் வாழ்க்கையின் பிற காரியங்கள் 2வது, 3வது, 4வது இடத்தையே பெற வேண்டும். முதலாவது இடத்தை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இயேசுவிற்கு முதல் இடத்தை நாம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவருக்காக வாழ்வதிலே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட போவதில்லை. சட்ட திட்டங்களுக்கு பின்னாக ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம், சாட்சியின் வசனம், அனைத்திற்கு மேலாக இயேசுவை நேசிப்பது ஆகியவை காணப்பட வேண்டும். அன்பே எல்லாவிதமான பணிகளுக்கும் அடிப்படையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீமோன் பேதுரு மீண்டுமாக மீன்பிடிக்கச் சென்றபொழுது சீமோன் பேதுருவை அவர் தேடி வந்தார். வந்து சீமோன் பேதுருவிடத்திலே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு மிகுந்த உறுதியுடன் கூறாவிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு அவனிடத்திலே, நான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன், நீ என் ஆடுகளை போஷிக்கப் போகின்றாய் என்று கூறுகின்றார். பேதுரு சபையிலே முதல் செய்தியை கொடுத்தார். உலக சரித்திரத்திலே காணப்படாத அளவிற்கு பெரும் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கடைசியாக நாம் சிந்தித்த இந்த மூன்று காரியங்களும் மிகவும் முக்கியமானது. ஆட்டுக்குட்டியின் இரத்தமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் உங்கள் பாவ அழுக்குகளை கழுவுகிறது மட்டுமல்ல, அதோடு கூட அந்த இரத்தத்தினாலேயே நமக்கு வெற்றியும் கிடைக்கிறதாயிருக்கிறது. அந்த இரத்தத்தின் உதவி இல்லை என்றால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசு எனக்காக இரத்தம் சிந்தினது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினாலே எனக்கு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையையும் பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு வாழ்க்கையையும் அவரே தருகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயந்து பயந்து வாழ்கிற பாவ சோதனைகளின் மேலே வெற்றியுள்ளவர்களாய் வாழ முடியும். இரண்டாவதாக, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்று வாசித்தோம். ஆம், நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் முன்னாலேயும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் முன்னிலையிலேயும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எப்பொழுதும் இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள், இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அனுபடினாலே நம்முடைய வார்த்தையிலேயும் நம்முடைய செயலிலேயும் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க அழைக்கப்படுகிறோம். மத்திய எழுதின சுசேஷம் 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார். எனவே அவிசுவாசிகளின் மத்தியிலேயும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொடுக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் என்று சொல்லும்பொழுது நம்முடைய அன்பு இயேசுவின் மேலே பிரதானமானதாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வேறு எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பிற்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் என்று சொன்னால் மற்ற காரியங்கள் இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு சென்றுவிடும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு சாட்சியாக நாம் உறுதியாக நாம் நிலை நிற்க முடியும். ஆண்டவர் மேலே உள்ள அன்பு மிகவும் முக்கியமானது. எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2 நாம் பார்ப்பது போல எபேசு சபை ஆதி அன்பிலே குறைவுபட்டதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே உள்ள ஆதி அன்பிலே குறைவுபட்டிருக்கிறோமா என்பதை அறிந்து உணர்ந்து மீண்டும் ஆதி அன்பிற்கு திரும்ப நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன். யோவான் 14:18. நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன். யோவான் 14:18.